Sim. Sim. நாம் வகுப்புக்கு போவதற்கு முன்னால் நம்முள் அதாவது உங்களுள் எழலாம் சந்தேகங்கள். நாம் எல்லாம் அறிவு வளர்கிறதோ இல்லையோ, சந்தேகம் மட்டும் அதிகம் வளரும். தெளிவாக புரிந்து கொள்ள நமக்கு தெளிவான பக்குவம் இல்லை. சரி, என்ன சந்தேகம்? நாம் அங்கிருந்த ஒளியை எடுத்து வந்தோம் அல்லவா? இந்த ஒளி, அந்த பார்வை, என் பார்வை அது எதற்கு? அது வெடித்து விடக்கூடாது. மேலும் அக்னியை சேர்த்து அது வெடித்தால் அதுவே ஒரு மண்டலத்தை சிருஷ்டிக்கும் சக்தி உடைய ஒரே ஒரு 27 சூரிய மண்டலத்தை அதால் சிருஷ்டிக்க முடியும் என்றால் அதற்கு எத்தனை வலிமை இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒன்று. அதனால் அது என் பார்வையில் எடுத்து வரப்பட்டது. இரண்டாவது, இதை இந்த மூவரிடமே ஒப்படைத்து விடலாமே, முழுவதும் என்ன தேவையோ எடுத்து வரலாம். இதெல்லாம் தேவை, ஆராய்ச்சிக்கு தேவையில்லாத கேள்விகள். ஆனால் மனித புத்தி அது இப்படியெல்லாம் தோன்றும். ஒன்றை இரண்டு விதமாக உள்ளது. ஒன்று, பார்த்தவுடன் அப்படியே நம்பிவிட வேண்டும், அல்லது தீவிரமாக ஆராய்ச்சி செய்து சரி என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் மனிதர்களாகிய நீங்கள் என்ன செய்வீர்கள்? இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் சேர்த்து குழப்பி, நாமும் குழம்பி, நம்பிக்கையுடன் இருப்பவர்களையும் நன்றாக குழப்பி விடுவோம். இதுதானே நமது செயல். சரி, இந்த மூவரிடத்திலும் மூன்று மண்டலங்களிலும் கொடுத்து விட்டு வந்து விடலாம், என்ன தேவையோ எடுத்து வரலாம். ஆனால் நன்றாக ஒன்றை யோசிக்க வேண்டும். அவர்களுக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதானே வைத்து கொள்ள முடியும். அந்த மண்டலம் ஆடித்து என்றால் அனைத்துமே கெட்டுவிடும் அல்லவா? நமக்கு நம்முடைய எவ்வளவு தகுதி அவ்வளவுதான் நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும். அதற்கு மீறி போனால் என்ன ஆக முடியும்? அந்த மண்டலம் ஆடிவிடும். அதனால் அவரவர்களுக்குரியதை எடுத்துக்கொள்கிறார்கள். நாம் அதை பார்த்தோம் நேற்று. அதை எடுத்துக்கொண்டு பிறகு கிரகங்களுக்கும் கொடுத்து பிறகு எடுத்து வந்தோம். கேள்வி மூன்று. சரி, எடுத்து வந்த பிறகு வளர்கிறதா? வளர்த்துகிறோம் என்று சொல்கிறோம். இது எப்படி எப்படி வளர்த்துகிறோம்? என்ன இது? அதுதான் முழுசியாக உள்ள ஒரு சக்தி ஆயிற்று என்றெல்லாம் அடுத்த கேள்வி நமக்கு நம்முள் எழும். சீடர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எடுத்து வந்தவுடன் மணித்தடாகத்தில் வைத்தோம். புரிந்ததா? இந்த மணித்தடாகத்தில் இருந்து இதை என்ன தேவையோ இதற்கும் அதற்கும் ஒரு பந்தத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம். சரி, உங்கள் பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் நமது மின்சாரம் அங்கிருந்து வருகிறது. மின்சாரம் எடுக்கும் இடத்தில் இருக்கும் மின்சாரமும் உனது பல்பிற்கு வரும் மின்சாரமும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதை ஏன் நேராக புகுத்தக்கூடாது? அங்கேயே பல்பு போட வேண்டியது தானே என்றால் நடக்குமா? புரிந்ததா? அது எத்தனை மாறுபாடுகள் எங்கெங்கெல்லாம் செல்கிறது. சரி, இந்த மணித்தடாகம் என்பது என்ன? இந்த மணித்தடாகம் என்பது டிரான்ஸ்ஃபார்மர். இது இதில் உள்ள அனைத்தையும் அதில் இறக்கி வைத்துவிட்டோம். சரி, புராணம் நம் கதையின்படி, புராணத்தின்படி பார்க்கும்போது இதிலிருந்து வேறு சிறிய ஆத்மா எடுக்கிறோம், அது வேறு, அது பல்புக்கு சப்ளை. புரிந்ததா? நன்றாக புரிந்து கொண்டீர்களா? உங்கள் பாஷையில்தான் சொல்கிறேன். எல்லாம் நாம் அன்றாடம் பார்ப்பதை வைத்து தான் நடக்கிறது. அன்று நடந்ததை இன்று அன்றாடம் செய்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த மணித்தடாகம், மணித்தடாகத்தின் அதிசயம் என்னவென்றால், இந்த மும்மூர்த்திகள், இந்த இவர்களின் கிரணம் அந்த தங்கத்தாமரையில் படுகிறது என்றால் அதில் இருந்து மணி உற்பத்தி ஆகிறது நமக்கு தெரிந்தது. ஆனால் இது நித்தமும் படும், இந்த தடாகம் நித்தமுமே ஒருவித மின்சாரத்தில் இருக்கும். நாம் கங்கை, யமுனை போன்ற நதிகளில் எல்லாம் குளித்து விட்டு வந்து விட்டோம் அல்லவா? ஆனால் அதே நதி நல்ல குளுமையுடன் வரும்பொழுது நம்மால் குடிக்க முடியாது. அதன் வேகம் நம்மை கை கால் மறத்துவிடும் அளவிற்கு செய்யும். அதிலும் ஒரு மின்சாரம் இருக்கிறது. அதே போன்று இந்த மணி தடாகத்தில் யாராலும் போய் குளிக்க முடியாது, அவ்வளவு சுலபம் அல்ல. ஆனால் முடியும். எப்படி? தியானத்தில். தியானத்தில் சரி, நான் மணித்தடாகம் போக முடியுமா என்றால், இங்கேயே இந்த தடாகத்திற்கே நாம் இன்னும் முடியவில்லை. வகுப்பையே உட்கார்ந்து ஒரு விதமாக கேட்க முடியவில்லை. உடம்பு அத்தனை ஆடுகிறது. எங்கிருந்து அந்த மணி தடாகத்தை நம்மால் போய் காண முடியும் அல்லவா? அதாவது அதில் அத்தனை, அதாவது நீ ஒரு மணித்தடாகத்தில் நீ குளித்து விட்டால் நீ ஒரு தேவதை, உன் ஆன்மா தேவதையாக மாறி சென்று விடும். அதுக்காகத்தான் இதை சொல்ல வருகிறேன். அது அத்தனை புனிதத்தன்மை உடையது அந்த மணித்தடாகம். ஏனெனில் நான் உற்பத்தியும் அந்த மணித்தடாகம் உற்பத்தியும் ஒன்றாக நடந்ததால் அது ஒரு பக்கம் அக்னி, ஒரு பக்கம் நீர். இந்த நீர் இன்னுள்ள இருக்கும் அக்னியும் வைத்திருக்கிறது. அதனால் இங்கே நீராடிவிட்டு அவளை வெளியில் எடுக்கிறோம். அதாவது அதில் இருக்கும் மீதமுள்ளதை மணி தடாகத்தில் இறக்கி குழந்தையாக்கி வருடத்துக்கு ஒரு முறை கரண்ட் கொடுத்து கொண்டிருக்கிறோம், வளர்க்கிறோம். இந்த அக்னியை வளர்கிறதா, அதிலிருந்து இது வருகிறது. தெளிவாக புரிந்ததா? யாருக்கும் இனியொரு சந்தேகம் ஏற்படாது அல்லவா? இது எப்படி வளர்கிறது? இதுதான் பெரிதாக வந்ததே. அதாவது இதன் தத்துவத்தை நாம் புரிந்துக்க தயாராக இருக்க மாட்டோம். இதன் ஆராய்ச்சி, உங்கள் பாஷையில் சொல்வார்கள், தோசை பசிப்பதென்றால் தோசையை சாப்பிடு, அதில் எத்தனை ஓட்டை உள்ளது என்று பார்க்காதே. இருக்கா இல்லையா? அதுதான் நானும் சொல்கிறேன். சிலவற்றிற்கு எல்லாவற்றிற்கும் ஆதாரம் இருக்கு. அது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் கேள்வியாக கேட்கக்கூடாது. உன் மனதை கேள்வி கேள், அதற்கு பதில் உன்னிடத்தில் வரும். சரி, அதனால் இப்போது குழந்தை, குழந்தை பருவத்திற்கு வருவோம். புரிந்து விட்டது அல்லவா? குழந்தை பருவம் பெயர் வைத்தாகிவிட்டது, ரிஷி கொண்டை போட்டாகிவிட்டது, முத்திரைகள் கொடுத்தாகிவிட்டது, எல்லாம் ஆகிடு. நாம் இப்போது நம்முடன் ஒரு குழந்தை இருக்கிறார் அந்த பாவனைக்கு வருவோம். எல்லோரும் சற்று கண்ணை மூடி குழந்தை அழைத்து போகலாம். பாருங்கள், அழகான குழந்தை, பார்க்க நன்றாக இருக்கிறது. அதாவது குழந்தை என்றால் அதிக குண்டாக இருந்தாலும் அழகு இருக்காது, அதிக ஒல்லியாக இருந்தாலும் அழகு இருக்காது. இது இரண்டிற்கும் நடுவில் பார்க்கவே அழகாக இருக்கிறது. உதடோ சிறிய உதடு, செக்க சிவந்த உதடு, பார்க்கவே நமக்கு கடித்து தின்ன வேண்டும் போல் இருக்கும் ஒரு உதடு. கண்களோ நம்மை முழுவதுமாக கவர்ந்து எடுத்துக்கொள்ளும் கண்கள், அத்தனை அழகான கண்கள். திலகம் நெற்றி அந்த கொண்டையை பார்க்கும்போது எங்கே இந்த குள்ள ரிஷி வந்துவிட்டார் என்பது போல் அத்தனை அழகாக. நடையோ நாம் ரசிக்கும் வண்ணம் நடை, சிரிக்கும் வண்ணம் இல்லை. சில குழந்தைகள் நடக்கும் பொழுது நமக்கு சிரிப்பு வரும் அவர்கள் நடக்கும் விதத்தை. சில குழந்தைகள் நடக்கும்போது நமக்கு பயம் வரும், இது எங்கே விழுந்து விடுமோ என்ன ஆகுமோ என்று. ஆனால் இது நடக்கும் பொழுதே ஒரு ரசிப்பு தன்மை, நடனமா இவளுக்கு நடனம் பயின்று கொடுக்க வேண்டுமா, இவளே பயின்று கொண்டு இருக்கிறாளா என்ன, இது ஞானமில்லை. ஞானமெல்லாம் மணித்தடாகத்தில் இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். அதனால் இந்த குழந்தை வருகிறாள், என்னை பார்க்கிறாள், சிரிக்கிறாள். ஆஹா, இவள் சிரிக்கிறாள் பார்க்க. அதாவது அம்மா என்று கூப்பிட்டவுடன் குழந்தைக்கு குரல் வந்துவிட்டது, நன்றாக இருக்கு. இப்படி நாம் சொல்வோம் அல்லவா, அவ்விதமாக சிரிக்கும் போதே அந்த தெய்வீக சிரிப்பு அழகான ஒரு சின்ன புன்னகை. அப்போது சட்டென்று நமக்கு மனதில், எனக்கு அங்கே பார்த்த புன்னகை இங்கே இருக்கிறதோ, அந்த புன்னகையோ எப்படி போகும், என்ன வரையோ அதன் காய்தானே வரும். தாய் எப்படி என்றால் அதே போன்ற அந்த மெல்லிய புன்னகை. பார்த்து நிற்கிறேன், என்னை அடித்து, அம்மா என்ன பார்க்கிறாய் என்று கேட்கிறாள். ஒன்றுமில்லை, உன்னை பார்த்தால் அழகாக இருக்கிறாய், பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் இருக்கிறது. அம்மா என்னை விட நீதான் அழகாக இருக்கிறாய், நீ இவ்வளோ பெரிதாக இருக்கிறாய், நான் இத்தனோண்டே இருக்கிறேன் அல்லவா, என்னை விட நீதான் அழகு. ஆகா, இவள் வார்த்தைகள் சும்மா இருக்க மாட்டாள், அதிகம் பேசுவாள், இதை நாம் குறைக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். சில நாட்கள் குழந்தையுடனும் வளர்ந்து நாமும் சந்தோஷித்து இருக்கிறோம். ஆனால் மனதுக்குள் இவளுக்கு ஞானம் எல்லாம் சொல்லித்தர வேண்டும். ஒரு குழந்தை வளர்ப்பது என்பது சுலபம் அல்ல, அவ்வளவு சுலபம் அல்ல. அதுவும் இவளை வளர்க்க வேண்டுமென்றால் இந்த பூமியின் தர்ம நீதி அனைத்தும் அவள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதன்படி அவள் நடக்க வேண்டும். எக்காரணத்திலும் இவள் தான் ஒரு தெய்வம் என்று தெரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு குழந்தை நல்ல விதமாகவும் நன்றாகவும் வந்தால் பெற்ற தாய்க்குத்தான் முதலில் பெருமை, மற்றவர்கள் யாரும் பெருமையோ பொறாமை அடையாதது தாய் ஒன்றுதான், தாய்தான் பெருமை அடைவாள். ஆ, நன்றாக வளர்த்து நன்றாக இருக்கிறார் என்று, அதுதான் உண்மையான தாய். நான் வளர்க்கிறேன், வளர்ப்பேன், நம்பிக்கை, அவளும் நன்றாக வரலாம், நம்பிக்கைதான். ஆனால் இது தவறினால் என்ன செய்வது? இவள் பண்பில் சிறந்தவளாக இருக்க வேண்டும், அன்பில் சிறந்தவளாக இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் முதன்மையாக வர வேண்டும். எல்லோ தாய்க்கும் உள்ள ஆசைதானே. எப்படி இவளை நான் வளர்ப்பது? தீர்மானித்தேன். ஒரு தாயின் வளர்ப்பு எப்படி இருக்க வேண்டும்? அன்பை காட்டி அதிகம், நாம் சொல்லுகிற அந்த பாஷை செல்லம் என்பது, அதிகமாக இருப்பது ஒரு தாய்க்கு அழகல்ல. தாயால் மட்டுமே கண்டிக்க முடியும் ஒரு குழந்தையை. தாய்க்குத்தான் முழு உரிமையும் உண்டு அந்த குழந்தையை கண்டிப்பதற்கு. அதனால் தாயை எந்த குழந்தையும் என்னதான் கண்டித்தாலும் என் தாய் மோசமானவள் என்று சொல்ல மாட்டான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என் குழந்தை இந்த உலகத்தாரால் போற்றத்தான் பட வேண்டுமே தவிர யாரும் அவளை இகழக்கூடாது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அப்போதே நான் யோசித்தது என்ன என்று, என் குழந்தையை உலகத்தாரால் போற்றத்தான் பட வேண்டும், யாரும் இகழக்கூடாது, அவளை சிறப்பாக இருக்க வேண்டும். அவள் எக்காரணத்திலும் அவள் தன்னிலையை விடக்கூடாது. நான் அன்பை கொடுத்தால் போதுமானது, கண்டிப்பு என்னிடம் அவசியம் தேவை. இந்த பாசத்தால் நமது பற்று ஏற்படும், அந்த பற்றினால் குழந்தையின் குணங்கள் மாறும். அதனால் நான் யோசித்தேன், இல்லை, எனக்கு அன்பு மட்டுமே என் குழந்தை மீது இருக்க வேண்டும், பாசமோ பற்றோ எனது அல்ல. இந்த குழந்தை என்னுடையது அல்ல. இது இந்த உலகிற்கு நன்மை செய்ய வந்த ஒரே குழந்தை. அப்படி இந்த உலகத்திற்கு வந்த குழந்தையை நான் எனது என்று எனது சிறையினுள் அடக்கிவிட்டால் இதன் குணங்களும் என்னுள் சேர்ந்தால் போல் வந்துவிடும். வேண்டாம், கண்டிப்பிருக்க வேண்டும். நமக்கு பாசம் இருக்கக்கூடாது, ஆனால் குழந்தை மீது அன்பு இருக்கலாம். தீர்மானித்து இப்படி மனத்தில் யோசித்து கொண்டு நடந்து கொண்டிருந்தேன். அங்கே அத்ரி மகரிஷி என்னை காண வந்தார். தாயே தயாபரி, நான் என்ன மகரிஷியே இவ்வழியே? இல்லை, குழந்தையை பார்த்து விட்டு போகலாம் என்று வந்தேன். ஓ, பாசமோ? தாயே, இது பாசமா அன்பா என்பது இல்லை, அதன் மீது ஒரு ஈர்ப்பு. பாசமும் இல்லை அன்பும் இல்லை, இதற்கும் மேலாக அதன் மீது ஒரு ஈர்ப்பு உள்ளது. ஏதோ மனதில் பார்க்க வேண்டும் என்று தோன்றியது, வந்தேன். மகரிஷியே, நல்ல சமயத்தில் நல்ல இடத்தில் வந்தீர்கள். நீங்கள் இந்த குழந்தைக்கு குருவாக இருங்கள். தாயே, தங்கள் குழந்தைக்கு நான் குருவா? இது என்ன இது? இல்லை, நீங்கள் தான் குருவாக இருக்க வேண்டும். அவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைத்து இருக்கிறதா? ஒரு குழந்தைக்கு, அதாவது ஒரு தெய்வீகத்திற்கே ஞானம் புகட்டும் அளவிற்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால், நமது பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் கரும்பு தின்ன கூலியா வேண்டும். இவர் மனதிலும் நினைத்துக் கொள்கிறார், பாடம் சொல்லிக் கொடுக்கலாம், அப்படியே அவளையும் அழகாக பார்க்கலாமே, அதை அந்த முகத்தை பார்த்து ரசிக்கலாம், நமக்கு அந்த பாக்கியம் ஒன்று கிடைக்கிறதே, ஒரு சந்தோஷம். என்ன அத்திரமகிரிஷி, என்ன சொல்கிறீர்கள், என்ன யோசனை? தாயே, சொல்லிக் கொடுக்க எனக்கு பரம திருப்தி, சந்தோஷம். விதிமுறைகள் என்னவோ, பெரிய இடத்தில் விதிமுறைகள் இருக்கலாம் அல்லவா, சொல்லுங்கள். அழைத்து செல்ல வேண்டுமோ, அங்கே குருகுலத்தில் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும் என்று. நான் யோசித்தேன், குருகுலம் என்றால் இவள் பஞ்சபூதத்தால் ஆன தேகம் அல்ல, அங்கு இருப்பவர்கள் எல்லாம் இந்த பஞ்சபூதத்தால் ஆன தேகக்காரர்கள், அதற்கும் இதற்கும் சற்று வித்தியாசம் இருக்கிறது. அவர்களாலும் இவளுக்கு எதுவும் நேரக்கூடாது, இவளாலும் அவர்களுக்கு ஒன்றும் நேரக்கூடாது. ஆனால் எப்படி நான் மகரிஷியை இங்கே வந்து சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னால், எங்களை பொறுத்தவரையில் அவர் ஸ்தானத்துக்கு நான் அவமரியாதை செய்வது போல். நாம் எல்லாம் வீட்டில் டியூஷன் என்கிறோம், டியூஷன் அடிக்கிறோம் என்கிறோம், இவ்வளவு சுலபமாக சொல்கிறார்கள். ஆனால் அந்த படிப்பின் மதிப்பு என்ன என்பது, அந்த குருவின் மதிப்பு என்ன? நான் எப்படி இவரை இங்கே கூப்பிடுவது? அதுவும் இல்லாமல் இவள் உயர்ந்தவள், இவள் மகளுக்கு அந்த ரிஷியே கூட்டிட்டு வந்து சொல்லிக் கொடுத்தாள் என்றல்லவா சொல்வார்கள். அதுவும் தவறுதானே. நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அத்ரி மகரிஷியை பார்த்தேன், அவர் என் பார்வையை புரிந்து கொண்டு என் மனதில் இருப்பதையும் தெரிந்து கொண்டார். அவர் மெல்லிய புன்னகையில், தாயே, எதிலும் சிக்கக்கூடாது என்று பார்க்கிறீர், அதே நேரத்தில் பெண்ணிற்கு படிப்பும் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர், எப்படியோ என்கிறார். நானும், மகரிஷியே, ஸ்தானத்திற்கு மரியாதை யாராந்தாலும் தர வேண்டும், உங்கள் ஸ்தானத்திற்கு நான் மரியாதை செய்கிறேன், அதே போன்று என் பெண்ணிற்காக இதை செய் என்று சொன்னால் அது முறைக்கு ஒவ்வாதது, என்னால் அதை ஒப்புக்கொள்ள முடியாது. சரி, நானே ஒப்புக்கொண்டால், இதைதானே நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். தாயே, உலகத்தை விடுங்கள், நம்மை பொறுத்தவரையில் நம் குழந்தை, அவளுக்கு ஞானம் புகட்ட வேண்டும், அதுதானே முக்கியம். அந்த ஞானத்தை நாம் புகட்டலாம். எனக்கு ஒரு சந்தர்ப்பம், அத்ரி மகரிஷியே, ஆனால் தனியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள், அவளை அங்கே அழைத்து சென்று சொல்லிக் கொடுங்கள், எங்களுடன் இந்த இடத்திலேயே இருக்கக்கூடாது. தாயே, அப்படியே ஆகட்டும், அதன்படியே செய்கிறேன், அவ்வளவுதானே? ஆமாம், ஏனென்றால் நானும் வரமாட்டேன், நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தீர்கள், அவள் என்ன உங்களுக்கு சொல்வாள் என்பது உங்கள் இருவருக்குமே அன்றி, இதில் நான் தலையிட மாட்டேன். தாயே, தங்கள் என் மீது வைத்த நம்பிக்கைக்கு நான் பெருமிதம் அடைகிறேன். என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்து குழந்தையை ஒப்படைக்கிறீர்களே, அதுவே ஒரு பெரிய பாக்கியம். மகரிஷியே, அவள் என் மகள் அல்ல, இந்த உலகிற்கே மகள், இந்த பூமிக்கே அவள் மகள். அப்படி என்றால் இவள் உங்களுக்கும் மகள்தானே? தாயே, என் மகளுக்கு நான் எங்கிருந்து வேண்டுமானாலும் பாடம் சொல்லிக் கொடுக்கலாம் அல்லவா? நீங்களே மகள் என்று சொன்ன பிறகு என் மகளுக்கு நான் எங்கே வேண்டுமானாலும் பாடம் சொல்லிக் கொடுக்கிறேன். என் மகள் தங்களிடத்தில் இருக்கிறாள், அவ்வளவுதானே. என் மகளை தங்களிடம் விட்டிருக்கிறேன், அவளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க நான் வருகிறேன். ஆத்ரி மகரிஷியே, எத்தனை பெருந்தன்மை உங்களிடம் இருக்கிறது! உங்கள் பெருந்தன்மையை வணங்குகிறேன். தாயே, யார் யாரை வணங்குவது? இந்த பெருந்தன்மையும் நற்குணமும் தங்களிடமிருந்து தானே எனக்கு வருகிறது. தங்களை பார்த்து கற்றுக்கொள்வது தானே. தாயே, தங்கள் செயலிலிருந்து நாம் பார்த்து நடக்க வேண்டும், அதிலிருந்து நாம் நல்லதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதானே தாங்கள் சொல்லிக் கொடுத்தீர்கள். அதன்படித்தான் தங்களை பார்த்து நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதனால் இது எல்லாம் உங்களுக்குத்தான் போய் சேரும். சரி, எல்லாம் நமது ஹோம் ஆதிசக்தி தேவிக்கே போய் சேரட்டும், நானும் அங்கிருந்து தானே கற்றுக்கொண்டேன் என்று நாங்கள் இருவரும் புன்னகைத்தோம். அங்கே என் பெண் வருகிறாள். அம்மா, யார் இவர்? என்னை போலவே பார்க்க எல்லாம் வைத்திருக்கிறார், ஆனால் முகத்தில் மட்டும் ஏதோ நிறைய முடியாக இருக்கிறது. இவர் ஏன் இங்கே வந்தார்? இவர் என்ன சொல்கிறார்? யார் இவர்? நான் அத்ரி மகரிஷியை பார்த்து, மகரிஷி மன்னிக்கவும், என் பெண் சற்று அதிகமாக பேசுவார், அதனால் தாங்கள் வகுப்பில் பொறுத்து கொள்ள வேண்டும். வகுப்பில் பேசா வண்ணம் நான் அமர்த்தி வைக்கிறேன், கவலைப்படாதீர்கள். அது உங்கள் திறமை, என்னால் முடியவில்லை. ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாள், இது என்ன, இது எப்படி வந்தது, இது எதற்காக வந்தது, இதை என்ன செய்வாய் என்பாள். நான் இது இதன் எப்படி வந்தது என்ன மொத்தம் அதன் விவரத்தை சொல்வேன். உட்கார்ந்து கேட்பாள், பாதி நேரம் நான் சொல்வதை உட்கார்ந்து கேட்பாள். நான் நிறுத்திவிட்டால் நீ சொல்லிக்கொண்டே இரு, நான் வேலை செய்து கொண்டே கேட்பேன், எனக்கு புத்தி இருக்கிறது என்பாள். என்னால் இதற்கு மேல் ஒன்றும் கூற முடியாது, அவள் குணம் இதுதான். தாயே, எல்லா குழந்தைக்கும் இருக்கும் குணம்தானே, இது நல்லதுதான், இருக்கட்டுமே. இல்லை, இந்த அதிக கேள்வியே பிரச்சனை ஆகுமோ என்ற பயம் என்னுள் எழுகிறது. அது மட்டுமல்ல, ஒன்றின் மீது நாட்டம் இருக்கும்போது சட்டென்று அந்த நாட்டத்தை விட்டு வேறொன்றில் பார்க்கிறாள். அது எனக்கு அதுவும் சற்று கலங்கமாக இருக்கிறது. ஒன்றின் நாட்டம் இருக்க வேண்டும், இப்படி மாறி மாறி எதற்கு இவள் செய்கிறாள் புரியவில்லை. தாயே, காலப்போக்கில் ஞானம் வந்தால் வந்துவிடப் போகிறது. தாயே, என்னவே ஆனாலும் ஒரு சிஷ்யை நல்ல சிஷ்யாக கொண்டு வர வேண்டியது ஒரு குருவின் கடமை. அதனால் தாயே, முழு பொறுப்பை எம்மிடம் விட்டு விடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் அவளை. ஆத்ரி மகரிஷியே, தங்களிடம் ஒப்படைப்பதில் எனக்கு எந்த விதமும் சந்தேகம் இல்லை. ஆனால் என்னை அவள் கேள்வி கேட்கும் பொழுதுதான் வருகிறது. நான் என் நிலையில் இருக்கும் பொழுது அவள் இவ்வண்ணம் கேட்காமல் இருந்தால் நன்றாக இருக்கும். அதாவது உங்களுக்கெல்லாம் நான் ஆட்சி புரியும் பொழுது, நான் தியானம் செய்யும் பொழுது, நான் ஒன்றில் லைத்து இருக்கும் பொழுது என்னை நடுவில் யாரும் தொந்தரவு செய்தால் எனக்கு பிடிக்காது. நீங்கள் எல்லோரும் அன்று முதல் இன்று வரை என்னை பார்த்திருக்கிறீர்கள். எனக்கு அபிஷேகம் செய்யும்போது அமைதி, எதுவும் பேசக்கூடாது, இப்படித்தான் இருக்க வேண்டும், இதுதான் முறை, இது என்னுடைய முறை, நான் இப்படித்தான் என்பது தெளிவானது. இப்படித்தான் இருக்க வேண்டும், இதைதான் செய்ய வேண்டும், அபிஷேகத்தின் நேரம் அமைதியாக இருக்க வேண்டும், இதெல்லாம் என்னுடைய விதிமுறைகள், இதன்படித்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த நேரத்தில் பேசுவது எனக்கு பிடிக்காது. இதே ஒரு முறை என்னை நீராட்டி கொண்டு இருந்தார்கள். அப்போது அவள் அங்கே உட்கார்ந்திருந்தாள். அம்மா, இவர்களெல்லாம் உன்னையே நீராட்டுகிறார், இவர்களெல்லாம் யார், எதற்காக இதை செய்கிறார், நீயே ஏன் நீராட மாட்டாயா, இந்த நீர் எங்கிருந்து வருகிறது என்று என்னை கேள்விகள் கேட்டாள். மகரிஷியே, நானும் பொறுத்திருந்து இவையெல்லாம் கேட்கக்கூடாது, உட்கார்ந்திருந்து பார் என்று சொன்னேன். 2 நிமிடம் கூட இருக்காது, மீண்டும் தொடங்கினாள். நானும் சற்று அமைதியாக இருக்கிறாயா என்று கேட்டேன். என்னை பார்த்துவிட்டு உட்கார்ந்திருந்தவள் எழுந்து மீண்டும் இந்த கேள்வியை கேட்டாள். நான் கடிந்தேன். சும்மா இருப்பாயா இல்லையா, நேரமும் காலமும் வரும்பொழுது நீயே இதை சொல்வாய், பார் என்று நடக்கிறதா. கடிந்தேன். அத்ரி மகரிஷியே, இதுதான் எனக்கு பயம். நான் என்ன சொல்கிறேனோ அது அப்படியே பலிக்கும், அவளுக்கு என்ன நடக்கப் போகிறதோ, உள்ளத்தில் ஏதோ ஒன்று சொல்கிறது. தாயே, எல்லாம் நன்மையாகட்டும், அப்படித்தான் இருக்கட்டுமே, அவையும் நன்மைக்கு எடுத்துக்கொள்வோமே. அந்த ஜெகன்மாதா ஒரு செயலை செய்கிறாள் என்றால் அவை நல்லவையாக போகட்டும். ஆம், நீங்கள் சொல்வது சரிதான். இந்த இடத்தில்தான் அத்ரி மகரிஷி, சற்று பாசம் எனக்கு இருக்கிறது. அதை விட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை அழைக்கிறேன். தாயே, இது உங்களுக்கு பாசம் அல்ல, நீங்கள் சொன்னால் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். பாசமாக இருந்தால் அப்படி கடிந்து சொல்ல மாட்டீர்கள். இது பாசம் அல்ல, பற்றும் அல்ல. நீங்கள் அவளை உங்கள் பெண்ணாக கருதவில்லை, அந்த தேவியாகவே கருதி பார்க்கிறீர்கள், அதுதான் உங்கள் குறை. சற்று அதை விலகிவிட்டு வாருங்கள். இவள் உங்களுடைய பெண் என்று நினைத்தால் அந்த கண்டிப்பும் அந்த பற்றும் இல்லாமல் போகும். இவ்வளவு ராஜ்யத்தை இந்த பூமிக்கே ஜெகன்மாதா, அனைத்திற்கும் நீங்கள் தான் ஜெகன்மாதா என்று இருக்கும் பொழுது இத்தனை மீது வராத ஒன்று இதன் மீது வரவா போகிறது? அப்படி என்றால் அது பற்றோ பாசமோ அல்ல தாயே, அது நீங்கள் அதை அதுவாக காண்கிறீர்கள். அதனால் அது என்ன ஆகுமோ என்ன பயம், அந்த பயம் எனும் வார்த்தை உங்களில் வருகிறது. ஏன் அதுவாக காண்கிறீர்கள்? இது உங்களது, இதற்கு என்ன நேருமோ அதுதான் நேரும் என்று மாற்றி பாருங்கள். அப்போது உங்களுக்கே புரியும். அத்ரி மகரிஷியே, நான் ஒப்புக்கொள்கிறேன், குருவை வணங்குகிறேன், உண்மைதான். அங்கு ஒருவேளை வித்தியாசம் இருக்கலாம். என்னவென்றால், நன்றாக நீங்கள் சொல்வதை யோசித்து பார்க்கும் பொழுது ஆமாம் இருக்கலாம். ஏனென்றால், இது இங்கே பிறக்கப் போகிறதா, அவதாரம் எடுத்து கஷ்டப்படுமா, ஏதோ ஒன்று அந்த மூல தேவதை இப்படியெல்லாம் பட வேண்டுமா என்று ஏதோ எனக்குள் உள்ள ஒரு பற்று என்று நினைக்கிறேன். அதாவது எனக்கு பற்றா என்று சொல்ல தெரியவில்லை, ஆனால் உண்மையில் எதற்கு அந்த ஜெகன்மாதா இங்கே வந்து இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது. அது அதன் மேல் உள்ள பற்றோ பாசமோ அல்ல, பக்தி. அதன் மீதமுள்ள எனக்கு பக்தி. தாயே, அந்த பக்தியை விடுங்கள். உங்கள் பெண் முழு உரிமை இருக்கிறது திட்டவும் அடிக்கவும். அதனால் அவள் அதில் அவதிப்பட வேண்டும் என்றால் படட்டும், விடுங்கள். அத்ரி மகரிஷியே, என்னை கண்ணை திறந்து வைத்தீர்கள், இனி இருப்பேன். ஆனால் அது துன்பப்படும் பொழுது இவளுக்கு அப்படி இங்கே வந்து இப்படி துன்பப்பட வேண்டுமா என்ற ஒரு எண்ணம் வரும் வரும். ஏனெனில் அது அங்கே பார்த்தேனா எப்படி இருக்கிறது என்று, அது இங்கே வரும் பொழுது அப்படி எதற்கு இதெல்லாம் என்று என்னை அறியாமல் தோன்றக்கூடும். ஆனால் தோன்றியவுடன் தங்களை நினைத்து மன்னிப்பு கேட்பேன், தோன்றியவுடன் தங்களை நினைப்பேன் மன்னிப்பு கேட்பேன். என்ன தாயே, எதற்கு இத்தனை பெரிய வார்த்தைகள்? இல்லை, அது தவறு, அது தவறு, அது தவறு. அதனால்தான் சிஷ்யர்களே, சரித்திரங்களில் வரும்பொழுது நான் சொல்லியிருக்கேன், ஒன்று இரண்டு இடங்களில் அவள் படும் துன்பத்தை பார்த்து வேதனை அடைகிறேன் என்று உங்களிடம் அதை சொல்லிவிட்டு அங்கே அத்ரி மகரிஷியிடம் என்னை மன்னித்துவிடு சுவாமி, என்னால் பார்க்கிறேன் சொல்கிறேன், நான் பற்று வைத்து சொல்லவில்லை, பாசத்தில் சொல்லவில்லை. எப்படிப்பட்டவள், எப்படி இந்த ஆத்மாக்களுடன் இப்படியெல்லாம் பட வேண்டுமா என்று தோன்றுகிறது, அவ்வளவுதான். அது வருத்தமா, வருத்தம் இல்லையா, அல்லது அது நல்லதா கெட்டதா என்றெல்லாம் நாம் அதற்கு போகவே இல்லை. தோன்றியதை தோன்றிய வண்ணம் சொல்லியிருக்கிறேன், சரித்திரத்திலும் சொல்லியிருக்கிறேன். அதாவது அதை மறைக்கலாம், நான் தானே சரித்திரத்தை சொன்னேன், அதை மறைக்கலாம். மறைத்தால் என்னை அத்ரி மகரிஷி கேள்வி கேட்பார், சரித்திரம் சொன்னாயே, அன்று உனக்கு இந்த எண்ணம் இருந்தது, அதை சொன்னாயா என்று அல்லவா. எதையானாலும் ஒரு குருவிடத்தில் சத்தியம் செய்த பிறகு நாம் அதை பின்பற்ற வேண்டும். நாமெல்லாம் குரு சொல்வதையே பின்பற்ற மாட்டோம். பிறகு சத்தியம் ஏது? குரு முன்னால் ஒன்று, குரு பின்னால் ஒன்று. நாம் அப்படித்தானே நடக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல எங்கள் ரீதி. அவரிடம் நான் சத்தியம் செய்கிறேன், அத்ரி மகரிஷி இது தோன்றும், தோன்றலாம், ஆனால் இப்போதும் சொல்கிறேன், அது பாசத்திலோ இதிலோ எதிலும் இல்லை, தோன்றுகிறது இயல்பு, அவ்வளவுதான் என்னால் தோன்ற முடியும். அதற்காக உதவிக்காகவோ இங்கும் சரித்திரத்தில் நான் உதவிக்கு போனதில்லை, பார்க்கலாம் நீங்கள், உதவிக்காகவோ அல்லது நான் தான் உன் தாய் என்றோ எங்கேயும் நான் செல்லவில்லை. ஆனால் தோன்றியதை சொன்னேன். என்னை பரிபூர்ணமாக நீங்கள் மன்னிக்க வேண்டும் தாயே. இதில் மன்னிப்பு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தோன்றுவதில் எந்த ஐயமும் இல்லை தாயே. ஒன்றை ஒரு விலை உயர்ந்ததை நாம் எடுத்து வருகிறோம். அந்த விலை உயர்ந்ததை அதன் உயர்வை தெரியாத ஒருவரிடம் கொடுத்துவிட்டு அதை அவர்கள் பாழ் செய்யும் பொழுது, ஐயோ இப்படி போகிறதே என்று சொல்வோம். இது பூமியின் நீதிதானே. இதில் உங்களது தவறு எங்கே இருக்கிறது? கண்முன்னால் ஒன்று பாழாகிறது என்று சொல்கிறீர்கள், அவ்வளவுதான். அதை எடுத்தோ காப்பாற்றியோ செய்தால் அது உங்களது என்று அர்த்தமாகிறது. புரிகிறதா சீடர்களே? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை நாங்கள் யோசித்து செயல்படுகிறோம். அப்படி ஒன்றும் ஒரு கதையை திடீர் என்று கொண்டு வந்து இதுதான் இது என்று சொல்லவில்லை. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொருவர் கேள்வி கேட்பார். அனைத்திற்கும் நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். உங்களை கேட்டால் நான் சிஷ்யன், நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பீர்கள் அல்லவா? ஆனால் தெய்வமே ஆகிலும் இயற்கையின் நீதியினுள் வந்தால் அதற்கு நீ பதில் சொல்லத்தான் வேண்டும். அநேகமாக என் பெண்ணையும் அப்படித்தான் வளர்த்திருக்கிறேன் என்று சொல்ல முடியும் அல்லவா? கதைக்கு போவோம். அதனால் தாயே, இது எனது, நான் கொடுத்ததை நீ பாழ் செய்கிறாய் என்று அந்த வஸ்துவை எடுத்து சுத்தப்படுத்தி பத்திரமாக நீங்கள் வைத்து கொண்டால் அந்த வஸ்துவின் மீது உங்களுக்கு பற்று இருக்கிறது. அல்லது அவர்களை பார்த்து, இதை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து வந்தேன், இப்படி நீங்கள் பாழ் செய்கிறீங்க என்று ஒரு வார்த்தை சொன்னால் அது பெரிய குத்தம். கொடுத்ததை சொல்லப்படாது. கொடுத்து விட்டால் கொடுத்தது தான், அதை பற்றி பேசக்கூடாது. ஆனால் அது பேசினால் அப்போது உங்களுக்கு அது மீது பற்றும் பாசமும் இருக்கிறது. அதுவும் இல்லையே. அதனால் தர்ம நீதிப்படி பார்க்கும் பொழுது இதில் தவறில்லை தாயே. ஆமாம், வந்தது முதல் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இங்கே ஒருத்தி நிற்கிறாள் என்று உங்கள் இருவருக்கும் தெரியவில்லையா? நான் எதற்கு சும்மாவா நிற்கிறேன்? ஏதோ இவர் பேசுகிறார். அம்மா, யாருமா இவர்? முதலில் அதை தெரிந்து கொள்கிறேன். ஏய் பெண்ணே, அவர் உனது குரு. குரு என்றால் யார்? அவர் உனக்கு பாடம் சொல்லி தருவார். பாடம் என்றால் என்ன? பார்த்தீர்களா, இதுதான் என் நிலை. அவரிடம் ஏன் சொல்கிறார்? இது உனக்கும் எனக்கும் கேள்வி பதில். அங்கே ஏன் பார்க்கிறாய்? நீங்கள் நாங்கள் இருவர் பேசுவது தெரியுது அல்லவா? சற்று ஓரமாக நிற்க வேண்டியதுதானே. அம்மா, உன்விருப்பப்படியே ஓரமாக நிற்கிறேன். நீங்கள் தாயும் மகளும் பேசி முடித்துவிட்டு வாருங்கள், சரியா? ஏய் குருவை அப்படி சொல்வது அவமரியாதையாகும், சொல்லக்கூடாது. குழந்தைதானே. இல்லை, இதனால் அவளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். தெரிந்து கொள்ளுங்கள், நாம் எப்படி குழந்தையை வளர்க்கிறோம் என்று. இதனால் அவளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். வேண்டாம் மகரிஷி, தவறு, மன்னிப்பு கேள். அவள் உடனே தலைகுனிந்து, நீங்கள் இன்னும் எனக்கு குருவாம். அப்படி சொல்கிறாள் என் தாய். குருவான உங்களை வணங்கி மன்னிப்பு கேட்கிறேன். என்னை மன்னிப்பீர்களா? நல்ல குணம் அம்மா உனக்கு. நீ என்றும் நன்றாக இருப்பாய். மன்னிப்பு கேளு என்றவுடன் கேட்டுவிட்டாயே. அம்மா கேளு என்றால் கேட்கக்கூடாதா அல்லது கேட்கலாமா? நீ சொன்னாய், நான் கேட்டேன். இவர் என்ன இப்படி என்னை கேள்வி கேட்கிறார்? குருதாதா ஒன்று சொல்கிறேன், கேளுங்கள். என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, நான் மட்டுமே எல்லாரையும் கேள்வி கேட்பேன். தாயே அப்படியே ஆகட்டும், நீ கேள்வி கேள். ஆனால் உனக்கும் எனக்கும் ஒரு நிபந்தனை வைத்துக் கொள்வோம். நான் புறப்படட்டுமா என்கிறேன். அம்மா நாம் இருவர் பேசும்போது அவர் இருந்தார் அல்லவா, நாங்கள் இருவர் பேசுவோம், நீ இருக்க வேண்டும். இரு, எங்கே போகிறாய், நில். குருநாதா, எங்க அம்மா என்னை கவனிப்பதே இல்லை, எப்போதும் எங்காவது இருப்பாள். அப்படியா, உங்க அம்மா என்ன செய்து கொண்டிருப்பாள்? இதை நான் கேட்கவே இல்லையே. இருங்கள். அம்மா நீ எங்கே போகிறாய், என்னதான் செய்கிறாய்? மகளே, உன்னை போன்ற எத்தனை ஜீவராசிகளை நான் பார்க்க வேண்டும், அதற்காக செல்கிறேன். உன்னாதா, அந்த ஜீவராசி என்றால் என்ன? பார், அவர் எல்லாம் உனக்கு நிதானமாக பொறுமையாக சொல்லித் தருவார். பொறுமையாக இருந்து எல்லாம் கேள். சும்மா இப்படி குருவை எதிரில் கேட்கக்கூடாது. அதற்கென்று ஒரு மரியாதை, அதற்கென்று ஒரு ஸ்தானம் இருக்கிறது. ஸ்தானத்தில் அமர்த்தி கேட்க வேண்டும். அம்மா உன்னை மட்டும் அப்படியே கேட்கலாமா? சரி கேள். நீ என்ன கேட்பதும் ஒரு குருவை கேட்பதும் வித்தியாசம் இருக்கு மகளே, அதை நன்றாக புரிந்து கொள். அவர் முகத்தில் முடி இருக்கிறது, உன் முகத்தில் இல்லை, அவ்வளவுதானே. இங்கே என்ன சொல்லலாம்? நான் மெல்ல புன்னகைத்தேன். என்னை பார்த்த அத்ரி மகரிஷி, சிரமம்தான் தாயே, உங்கள் நிலை சற்று சிரமம்தான். நன்றாக உங்களுக்கு கிடைத்திருக்கிறது பலன். நான் இருக்கட்டுமா, நான் போகட்டுமா? நீங்கள் இருவரும் பேசப் போகிறீர்களா? இல்லை இல்லை, பேசு. மகளே உனக்கும் எனக்கும் ஒரு ஒப்பந்தம் என்றேன். என்னை மகளே என்று எங்கள் அம்மா தான் கூப்பிடுவாள், நீங்கள் ஏன் கூப்பிடுகிறீர்? என் பெயர் சொல்லி கூப்பிடுங்கள். நான் சிவோம் தேவி. தெரியுமா உங்களுக்கு? அப்படி தெரியவில்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு பெயர் சொல்லி கூப்பிடுவது தான் பிடிக்கும். இப்படி மகளே அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது. என்னை கூப்பிடுவது எங்கள் அம்மா மட்டும்தான் கூப்பிடலாம், பெண்ணே மகளே என்றெல்லாம். சரி, பல உறவுகள் அப்போது வருமே, அப்போது என்ன செய்வாய்? அம்மா இந்த குரு வேண்டாம், இவர் ரொம்ப என்ன கேள்வி கேட்கிறார், வேறு குரு பார்க்கலாம்மா. பெண்ணே தவறு, அப்படி சொல்லக்கூடாது, பொறுமை. சரி அம்மா, நான் சொல்லவில்லை, அவளை மன்னிப்பும் கேட்டாள். அத்ரி மகரிஷி அவள் தலையை தொட்டு, பெண் மன்னிப்பு கேட்பதில் சிறந்தவளாக இருக்கிறாள், அது ஒன்று போதும், அகங்காரமும் கர்வமும் என்றும் அவளுக்கு வராது. எந்த குழந்தை உடனே மன்னிப்பு கேட்க கத்துக்கிறதோ அது நன்மைதான் என்று அத்ரி மகரிஷி பாராட்டுகிறார். போதும் பாராட்டு, இன்னும் சிஷ்யராக வரவில்லை, அதற்குள் பாராட்டா? சரி, நான் ஸ்ரீயோம் தேவி என்று கூப்பிட மாட்டேன், நான் குரு. நீ எனக்கு சிஷ்யை உட்கார்ந்து பாடம் கேட்க வேண்டும். தெரிந்ததா? எங்கே எங்கே உட்கார வேண்டும்? நான் சொல்வதை கேள். ஓர் இடத்தில் உட்கார வேண்டும், எழுந்து கொள்ளக்கூடாது. எனது பாடம் முடியும் வரையில் அதே இடத்தில் அப்படியே உட்கார்ந்து கேட்க வேண்டும். புரிகிறதா? அம்மா, இது கொஞ்சம் கஷ்டமாக இல்லை? நம்மால் முடியுமா? நான் எங்கேயுமா ஒரு இடத்தில் உட்காருகிறேன். நானும் அத்ரி மகரிஷியும் மனதில் பேசிக்கொள்கிறோம். ஜெகன் மாதா, நீ எந்த இடத்தில் உட்கார முடியும்? ஆனால் உன்னை கட்டி போட போகிறேன் என் அன்பால் என்று அத்ரி மகரிஷி கொஞ்சுகிறார். நான் போதும், நமக்கு கடினம் தேவை, கொஞ்சல் அல்ல. ஆ ஆ, இதோ பார், நீ என் சிஷ்யர் ஆக வேண்டும் என்றால் கண்ணை மூடிக்கொண்டிருக்க வேண்டும். ஆ, அப்புறம் கண்ணை மூடி நீ அப்படியே உட்கார்ந்திருக்க வேண்டும். நான் பாடம் சொல்லி தருவேன், அனைத்தையும் நீ கேட்க வேண்டும். ஆ, அப்புறம் பிறகு நான் கேள்வி கேட்பேன், நீ பதில் சொல்ல வேண்டும். குருவே, ஒரு ஒப்பந்தம் சொல். கேள்வி மட்டும் நீங்கள் கேட்கக்கூடாது. எனக்கு ஒருவர் கேள்வி கேட்டால் பிடிக்காது, நான் மட்டும் நான் கேள்வி கேட்பேன். அதனால் நான் உங்களை கேள்வி கேட்கிறேன். சரி மகளே, பதில் தெரியாத கேள்வியாக கேள். அதாவது அந்த கேள்விக்கு உன்னிடம் பதில் இல்லை என்று தெளிவானால் கேள்வியை கேள். நான் மனதில், ஆகா, அவளை மணக்கி போட்டு விட்டீர்களே. ஆ, இல்லையில் உன் பெண் என்னை அவ்வளவுதான் என் லோகத்திற்கே அனுப்பிவிடுவாள். பதில் தெரியவில்லை என்றால் அப்போது ஒரு கேள்வி கேட்க வேண்டும். அந்த கேள்விக்கு நானே பதில் யோசிக்க வேண்டும். பதில் தெரிந்த பிறகு கேள்வியை கேட்க முடியாது. இந்த ஒப்பந்தம் அவ்வளவு சரியாக இல்லையே. நானே தானே நிறைய யோசிக்க வேண்டும். அப்போ நீங்கள் என்ன குரு? குரு தானே யோசித்து எல்லாம் சொல்ல வேண்டும். இதுதானே நியாயம்? அப்படி இல்லை. குரு சொன்னதை எல்லாம் கேட்டு அதில் உன் கேள்வியை எழுப்பி அந்த குரு சொன்னதிலிருந்து பதிலை எடுத்துக்கொண்டு அதற்கு மேல் ஒரு கேள்வி தோன்றினால் நீ என்னை கேட்கலாம். அம்மா, இந்த குரு வேண்டாம்மா, வேற குருவை பார்க்கலாம். இவர் அவ்வளவாக சரியாக இல்லை. மகளே, உடனே அவர் முன்னால் போய் மன்னிப்பு. இது தேவையா உனக்கு என்று நான் மனதில் எண்ணிக்கொள்கிறேன். இவளும் அடுத்து அவர் சொல்கிறார், அம்மா உனக்கு கூறுவாள் என்று நான் வருவேன் என்று நீ நமக்கென்று ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து வைத்து போகிறேன். அந்த இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும். நானா? நீதான் சுத்தம் செய்ய வேண்டும். குருவிடம் யார் பாடம் கற்றுக்கொண்டாலும் அவர்கள்தான் அந்த பணிகளை செய்ய வேண்டும். சரி, செய்கிறேன். சுத்தம் செய்துவிட்டு நீ அங்கே உட்கார வேண்டும். நீங்கள்? நான் வருவேன். ஆ, வந்து பாடம் முடியும் வரையில் நீங்கள் நீ நகரக்கூடாது. நீங்கள் நீதான் கண்ணை மூடி இருப்பாய் அல்லவா? நான் நகர்ந்தால் உனக்கு தெரியுமா? அப்படியென்றால் நீங்கள் கண்ணை திறந்து பார்த்து கொண்டிருப்பீர்களா? ஆமாம், நான் உன்னை பார்த்து கொண்டே தான் இருப்பேன். அம்மா, நீ? நான் வரமாட்டேன். நான் அவரிடம் உன்னை ஒப்படைத்து விட்டேன். இனி எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை. ஐயோ இவன் இவனுடனே இருக்க வேண்டுமா? அது என்னால் முடியாது. இல்லை, அவர் பாடம் சொல்லி கொடுக்கும் வரையில் நீ இரு, அப்போது நான் வரமாட்டேன், உன்னை காண மாட்டேன், உன்னுடன் பேச மாட்டேன். இதுவும் ஒப்பந்தத்தில் ஒன்று. சற்று கடிமனாக பேசுகிறேன். குரு முன்னால் திட்டலாமா? ஏனம்மா இது கூட தெரியவில்லை உனக்கு? நான் உடனே, என்னை மன்னித்துவிட மகளே, தப்புதான். ஆ, நீ நல்ல அம்மா. நீங்கள் சொல்லுங்கள் குருவே, நான் கேட்கிறேன். ஒப்பந்தம் இதுதான். ஆமாம். நான் பாடத்தில் உட்கார வேண்டும். ஆமாம். கண்மூடிக்கொண்டு இருக்க வேண்டும். ஆமாம். எங்கள் அம்மா இருக்க மாட்டாள். இல்லை, நீங்கள் கண் வீட்டு உட்கார்ந்திருப்பீர்கள். ஆமாம். நீங்கள் பாடம் நடத்துவீர்கள். ஆமாம். நான் அதை கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆமாம். கேள்வி உங்களை நான் கேட்கக்கூடாது. ஆமாம். நீங்கள் என்னை கேள்வி கேட்பீர்களா? இப்போதே ஒப்பந்தத்தில் தெரிந்துவிட்டால் நான் தெளிவாக இருப்பேன் அல்லவா? கேட்க நேரும், கேட்பேன். நானும் உன்னை கேள்வி கேட்பேன். அப்படி என்றால் இதற்கு ஒரு ஒப்பந்தம் வைத்துக் கொள்வோம். நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு எனக்கு பதில் தெரியும் அளவிற்கு அந்த கேள்வியை தான் கேட்க வேண்டும். நானும் உங்களை போல் புன்னகைத்து, பிறகு கேள்வியே தேவையில்லையே என்றேன். அம்மா, குருவுடன் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மரியாதை இல்லாமல் குறுக்கே பேசுகிறார். மன்னிப்பு கேள். குருவை, நானும் மகரிஷி, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அவளே பேசட்டும். என்ன ஒப்பந்தம் சரியா? இது என்னம்மா நியாயம்? ஆமாம், நீங்கள் மட்டும் என்னை கேள்வி கேட்கக்கூடாதாம். என் மனதில் அதை எல்லாம் யோசித்து பிறகு கேள்வி கேட்க வேண்டும் என்று சொல்கிறேன். ஒரு நிலை வந்தால்தான் உங்களை கேட்கலாம் என்று சொல்கிறீர். அப்படி என்றால் நான் மட்டும் ஏன் இப்படி? எனக்கு ஒரு நீதி, உங்களுக்கு ஒரு நீதியா? அம்மா, சபையை கூட்டுங்கள். இந்த குரு இப்படியெல்லாம் நீதி சொல்கிறார் என்று சொல்லுங்கள் சபையில். நானும் சிரிக்கிறேன். உங்களுக்கு இந்த பாடம் நாம் எடுக்கவில்லை. இருந்தாலும் இது எதற்கு எடுக்கிறேன் என்றால், இது நாம் அந்த தேவியை ரசிக்கிறோம். இது பால்யம். அவளது பால்யத்தை ரசிக்கிறோம், அறியாமையை அல்ல. அவளது பால்யத்திலேயே அத்தனை அவளுக்கு ஞானம் இருக்கிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்டத்தானும், இதில் இதனால் விளைவுகள் எல்லாம் பின்னாடி எத்தனை வந்தது என்பதையும் தெளிவாக நாம் பார்க்கலாம். கதைக்கு போவோம். சரி, இப்போது ஒப்பந்தம் ஒப்பந்தம்தான். முதலில் நீ அந்த ஒப்பந்தத்தை ஒப்புக்கொண்டாய். இது கடைசியாக வந்த ஒப்பந்தம் தானே? இது நான் போட்ட ஒப்பந்தம். ஓ, இப்படி ஒன்று இருக்கிறதா? அம்மா, நான் ஒரு தவறு செய்து விட்டேன். ஏம்மா, என்ன தவறு செய்தாய்? இவர் போட்ட அந்த ஒப்பந்தத்திற்கு இப்போது பதில் சொல்ல மாட்டேன். எல்லா ஒப்பந்தமும் முடியட்டும், பிறகு சொல்கிறேன் என்று சொல்லி இருக்க வேண்டும். இங்கே பாராட்ட வேண்டும் இல்லை. ஆனால் முன்கொட்டியே சொல்லிவிட்டேன். நான் மனதில், பெண்ணே இந்த அவசரம்தான் எத்தனை விளைவுகளுக்கு வரப்போகிறதோ, நீ யோசித்து செயல்பட வேண்டுமே, பிறகு யோசித்து என்ன பிரயோஜனம், சரி நடக்கட்டும். அத்ரி மகரிஷியும், கவலை வேண்டாம் விடுங்கள் தாயே, நடப்பவை நடக்கட்டும், பார்க்கலாம், நாம் எல்லாம் இருக்கிறோம், பார்த்து கொள்கிறோம், நடக்கட்டும் என்று அவர் உடனே எனக்கு மனதளவில் பேசுகிறார். சரி, ஒப்பந்தம் முடிவு, அம்மாதான் சாட்சி, அம்மா முன்னால் நாம் இருவரும் ஒப்பந்தம் செய்து கொண்டோம். என்ன பெண்ணே, ஒன்று சிஷ்யே, சீடன் என்று கூப்பிடுங்கள், இல்லை ஸ்ரீயோம் தேவி என்று கூப்பிடுங்கள். பெண்ணே எல்லாம் கூப்பிடக்கூடாது, ஒரு முறை தான் சொல்வேன், அம்மா என்னை மன்னித்து விடு என்கிறார். அம்மாவா, அங்கே ஸ்ரீயோம் தேவி, என்னை மன்னித்து விடு அம்மா. அம்மா இல்லை தேவி, சரி ஸ்ரீயோம் தேவி, என்னை மன்னித்து விடு, நான் சிரிக்கிறேன், என்ன இது, நீங்களும் விளையாடுகிறீரா அவளுடன். தாயே, அந்த தாயுடன் நம்மால் விளையாட முடியாது, இதெல்லாம் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் தானே, எத்தனை ஆனந்தமாக இருக்கிறது இவளுடன் விளையாட. அவர் என்னை பார்த்து மனதளவில், என்றால் ஜோரா பேசினால் வம்பு, மனதளவில் அவர் என்னிடம் பேச, நான் அவரை பார்த்து பேசி இருவரும் சிரிக்கிறோம். இவள் எங்கள் இருவரையும் பார்த்து, இப்போது இங்கே என்ன நடந்தது, எதற்காக இருவரும் இப்படி சிரித்துக் கொள்கிறீர்கள், ஒப்பந்தம் ஆகிவிட்டது என்று பாடம் எப்போது எடுக்கப் போகிறீர், எப்போது வர வேண்டும், எங்கே அமர வேண்டும், எல்லாம் சொல்லிவிடுங்கள், நான் பிறகு வந்து சொல்கிறேனே, இப்போதைக்கு ஒப்பந்தம் ஆகிட்டு, நீங்கள் பிறகு வருவதற்கு இப்போது முதல் நான் என் மனதை சரி செய்து கொள்ள வேண்டும், பிறகு இடத்தை சரி செய்ய வேண்டும், எத்தனை வேலை எனக்கு, அதனால் நீங்கள் எப்போது வருவீர்கள் என்று சொல்லுங்கள், அடுத்த முழு நிலம் வருது இல்லையா, அப்போது வருகிறேன், அடுத்த முழு நிலம். அம்மா, அடுத்த முழு நிலவு எப்போது வரும், வரும் 15 நாள் கழித்து வரும், என்னால் முடியாது, அதுக்கு அடுத்த முழு நிலவுக்கு வாங்க. நான் உடனே, நீ என்னம்மா அப்படி செய்ய போகிறாய், உன்னுடன் பேசவில்லை, நானும் குருவும் பேசிக்கொள்கிறோம், நீ மௌனமாக இரு, சரி மன்னிக்கணும், நாம் ஸ்ரீயோம் தேவி வியாசருடன் உரையாடும் போதும், நம்மிடத்தில் அவள் உரையாடும் போதும் எத்தனை முறை மன்னிப்பு ஸ்ரீயோம் சொல்கிறாள் என்பது புரிகிறதா, இதுதான், இதெல்லாம் தான் உங்களுக்கு சொல்ல இன்று இந்த வகுப்பு, நாமும் தேவியுடன் ஆனந்தமாக இருக்கலாம் என்று. நான் உன்னிடம் உரையாடவில்லையே, சரிம்மா மன்னித்து விடுமா, நான் வரவில்லை. குருதேவா, இப்போது என்ன செய்யலாம், நீதான் சொல்ல வேண்டும், நான் ஒரு பௌர்ணமி சொன்னேன், நீ என்ன சொல்கிறாய், நான் அடுத்த பௌர்ணமி சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீர், சரி உன் சௌரியம் தானேம்மா, என் சௌரியம், அது நன்றாக இல்லை, ஒரு குரு அப்படி சொல்லக்கூடாது, நான் வருவேன் உட்காரு என்று சொல்ல வேண்டும், நீங்கள் தப்பாக சொல்கிறீர், சரி அம்மா உன்னால் முடியவில்லை என்று சொன்னதால் தான் நான் அப்படி சொன்னேன், ஒன்று வைப்போம் ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தம் உடனே ஒப்புக்கொள்ள மாட்டேன், சரியா, சரி சொல், சொல்கிறேன் கேள், இதோ பாரம்மா, இதோ பார் தேவி, சிவம் தேவி, நாம் இந்த ஒரு பௌர்ணமியை தள்ளி போடுவோம். அதற்கு பிறகு எப்போது நான் சொல்கிறேனோ அதுதான் முறை, அப்போது நீ தயாராக இருக்க வேண்டும். சரியா? நியாயமானது. குருஸ்தானத்தில் இருப்பவர் அப்படித்தான் இருக்க வேண்டும். நியாயம்தான் அம்மா, இது நியாயம்தானே? நீங்கள் இருவரும் பேசிக்கொள்கிறேன், நான் எதற்கு? அம்மா, நீ ஒப்பந்தத்தை சரியாக போடுகிறோமா இல்லையா என்று பார்க்கத்தான். ஆனால் எங்களுடன் குறுக்கே பேச அல்ல. இவளுக்கு பாடம் தேவையா? இவளே எல்லோருக்கும் பாடம் சொல்லுவள் போல் இருக்கிறதே என்று ஒரு புறம் ஆனந்தம், இன்னொரு புறத்தில் இந்த ஆனந்தங்கள், இவைகள் எத்தனை காலம் நீடிக்கப் போகிறது? இப்படி ஒரு லீலையை நாம் பார்க்கிறோம், அடுத்த லீலைகளையும் பார்க்கத்தானே போகிறோம். ஒரு புறம் ஒரு இப்படி ஒரு எண்ணம். சரி, அவரும் ஒப்பந்தம் சரியா? என்ன ஸ்ரீஓம் தேவி, என் சீடை, என் சிஷ்யை ஒப்புக்கொள்கிறாயா? குருநாதா, இன்று முதல் நான் உங்கள் சிஷ்யை, நானே ஒப்புக்கொண்டேன். நீங்கள்தான் எனக்கு எப்போதும் குரு. இது நான் ஒப்புக்கொள்ள வேண்டுமா, நீ ஒப்புக்கொள்வாயா? நான் இன்னும் பேசி முடியவில்லை, மௌனமாக இருங்கள். நீங்கள்தான் எனக்கு எப்பொழுதும் குரு. எனக்கு எல்லாம் நீங்கள்தான் சொல்லித்தர வேண்டும். எப்போதும் என்னுடன் நீங்கள் இருக்க வேண்டும். அதுதான் இன்றும் நாம் பஞ்சாங்கம் படிக்கிறோம். புரிகிறதா அத்திரி பஞ்சாங்கம் என்று? அன்று அவர் கொடுத்த அந்த சின்ன பிஞ்சிற்கு வார்த்தை, இன்று வரையில் அவர் அதை கடைபிடிக்கிறார். அதே நேரத்தில் சிஷ்யர்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அவள் உத்ரேஷ மகரிஷியை மணந்து வாழ்ந்த போதும் தான் தன் பொறுப்பை விடாமல் இந்த குழந்தைக்கு ஒரு மூணு பிறவி இல்லாமல் அந்த மூன்று பிறவி உத்ரேஷ்டனுடன் வாழ்ந்து கழியட்டும், அவளுக்கு அது வேண்டாம் என்று தன்னுடைய தவமலிமையை அவளுக்காக அர்ப்பணித்தவர் அந்த மகாகுரு அத்ரிமகரிஷி. நாம் நம்மை தியாகம் பண்ணவே யோசிக்கிறோம். அவர் தன் தவ வலிமை முதல் தியாகம் பண்ணார். அந்த நமது தேவிக்கா, அதனால்தான் அத்ரி மகரிஷி பஞ்சாங்கம் என்றும். அவள் அவரை பொறுத்தவரையில் இந்த 18 எடுக்கட்டும், என்ன வேணாலும் ஆகட்டும், என்னை பொறுத்தவரையில் அன்று ஒப்பந்தமிட்டேனே குழந்தை, இன்று வரையில் அதே குழந்தை தான் எனக்கு என்கிறார். அதே பாவனை தான், அதே குழந்தை தான். அது செயல் செய்கிறது, செயல் வேறு. அதில் செயல் செய்வதால் அது செயல் வேறு. அந்த செயலில் நான் தலையிடவில்லை. என்னை பொறுத்தவரையில் அதே உள்ளம், அதே குழந்தை. நான் அதை மட்டும் பார்க்கிறேன், செயலை பார்க்கவில்லை. அதனால் என்னை பொறுத்தவரையில் எனக்கு அவள் என்றும் குழந்தை தான். என் சிஷ்யை, என் குழந்தை என்று அவர் பரிபூர்ணமாக இரு கரங்களையும் எடுத்து அவள் தலைமீது வைத்து, சிவம் தேவி, நீ என்றும் என் குழந்தை தான் அம்மா. உன்னை நான் என்றுமே விடமாட்டேன். உனக்கு பக்க பலமும் துணையும் நான் இருப்பேன். நீ எதற்கும் அஞ்சாதே, எதையும் சாதிப்பாய் என்று மனமார்ந்து அவர் அவள் தலைமீது கை வைத்தார். இவள் அவரையே பார்த்து கொண்டு, குருதேவா, தலை சத்து கசுங்கினால் பிறகு நானே தான் செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு முடி நிறைய இருக்கிறது, உங்களுக்கு யாராவது செய்து விடுவார்கள். எனக்கு அம்மா செய்ய மாட்டாள், நானே தான் செய்து கொள்ள வேண்டும். யாரும் எனக்கு செய்ய மாட்டார்கள். பணிப்பெண்கள் எல்லாம் எனக்கு இல்லை, அம்மாவிற்கு இருக்கிறது. அதனால் தொடும்போது பார்த்து தொடுங்களேன், தலை களையாமல் இருக்கட்டும். நான் மனதில் பைத்தியக்கார பெண்ணை எத்தனை பெரிய ஆசீர்வாதத்தை அவர் தருகிறார், நீ என்னடா வென்றால் தலை களையக்கூடாது என்று ஏதோ பெரிய உலகமே மாறிப்போனது போல் பேசுகிறாயே என்று மனதில் எண்ணுகிறேன். அதற்கு பதில் அவள் சொல்கிறாள், நான் மனதில் இதை எண்ணுகிறேன், குருதேவா உங்கள் ஆசீர்வாதம் எப்பொழுதும் எனக்கு கிடைக்கும், ஆனால் என் தலை அழகி இருக்க பாருங்கள், அது எப்போதும் யாருக்கும் கிடைக்காது. அந்த அழகில் தானே என் முகமே அழகாக இருக்கிறது. இன்னொன்றை பாருங்கள், அம்மாவிற்கு அந்த மாதிரி தலைமுடி இல்லை, அதனால் அம்மாவிற்கும் பொண்ணிற்கும் பார்க்கும் போதே வித்தியாசம் உங்களால் சொல்ல முடியும் அல்லவா. அப்போது எனக்கு பதில் கிடைத்தது. என்ன பதில்? மூன்று தேவதைகள், மகாலட்சுமி, சரஸ்வதி, பார்வதி, இவர்களும் அப்படி கிடையாது. யாருமே இல்லாத ஒரு ரீதியில் நான் தனியாக வந்து நிற்கிறேன் பார். இவர்களுக்கெல்லாம் அது கிடையாது, எனக்கு நேர் கொண்ட ரிஷிகளுக்கெல்லாம் நான் தலைவி, உங்களை எல்லாம் நான் ஆட்கொள்வேன் என்று ஒரு தைரியமாக பேசுவது போல் தோன்றியது. தாயே மன்னிக்கவும், அம்மா உன்மூளை அதிகம், நான் எங்கோதோ யோசித்தேன், தலையை யோசிக்கிறாயே என்று. நீ பெரிய ஆள்தான் என்று மனதில் எண்ணுகிறேன். அத்ரி மகரிஷியும், அம்மா நானும் நீயும் சொன்னாலும் சொல்லலேனாலும் அவள் பெரியவள்தான், அவள் வாயிலில் என்னை நிற்க வைத்து பஞ்சாங்கம் படிக்க வைப்பாள் என்று அன்று வேடிக்கையாக எனக்கு சொன்னார். இன்று என்ன நடக்கிறது? வாயிலில் பஞ்சாங்கம் படிக்கிறோம், அவர் பஞ்சாங்கம், அத்திரி பஞ்சாங்கம் தான் நாம் படிக்கிறோம், நாம் நினைக்கிறோம் நாம் படிக்கிறோம் என்று. இல்லை, அவர் தினமும் வந்து படித்து சொல்லிவிட்டு போகிறார், இந்த திதி இது, இதெல்லாம் இருக்கிறது, இதை செய்யம்மா என்று அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு அவளை பார்த்து ஆசீர்வதித்து போகிறார். உன் புகழ் பல்லாண்டு வாழட்டும், இந்த பூமி உள்ள வரையில் உன் புகழ் வாழட்டும் என்று வாழ்த்திவிட்டு போகிறார். நாம் என்ன புரிந்து கொண்டோம், எங்கே இருக்கிறோம் பாருங்கள். இப்படி நடந்தது அந்த ஒப்பந்தமும். சரி, இந்த ஒப்பந்தத்தின்படி இருவரும் நடந்து கொள்வீர்கள் அல்லவா? அம்மா நான் நிச்சயம் நடந்து கொள்வேன், ஏனென்றால் உங்கள் மகள், தவறு செய்ய மாட்டேன், நிச்சயம் நடந்து கொள்வேன். அவரை பற்றி எனக்கு தெரியாது. அத்ரி மகரிஷியும், நானும் நடந்து கொள்வேன், நானும் ஒன்றும் முன்னைய அளவுக்கு அல்ல, நானும் பெரிய மகரிஷி, எனக்கும் தெரியும், நானும் நடந்து கொள்வேன். எல்லாம் பார்த்தால் தெரிய போகிறது. நீ என்னத்தை பார்க்க போகிறாய்? உனக்கு என்ன தெரியும்? நீ இருப்பது இவ்வளவே. குரு சிஷ்யர்கள் சண்டை இப்போதே ஆரம்பிக்க வேண்டுமா? என் முன்னாலா? பிறகு செய்யுங்களேன். அம்மா, ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுக்க அந்த குருவிற்கு நல்ல புத்தி இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும் அல்லவா. இப்போது அவர் சொல்கிறார் அல்ல, நான் சப்தரிஷிகளில் ஒருவன், நான் பெரியவன், நான் இப்படி என்று. அப்போது இவன் நல்ல குரு என்று தெரிந்து கொண்டேன், அவ்வளவுதான் அம்மா. நான் அத்ரி மகரிஷியிடம் பார்த்தீர்களா, இவள் ஒரு நேரம் பிள்ளையை போல், சின்ன குழந்தையை போல் பேசுகிறாள், ஒரு நேரம் அனைத்தும் தெரிந்த ஞானியாக பேசுகிறாய். அம்மா, ஜெகன்மாதா இப்படியே வளரட்டும், இது அருமை. தெரிய வேண்டியவை தெரியும், தெரியாதவை தெரியாமல் இருக்கட்டும், நல்லது தானே? உலக ரீதியின் ஒன்று தானே அது, அப்படியே இருக்கட்டுமே. அந்த விதியை அவள் தானே ஏற்றுக்கொண்டாள், அதன்படியே நடக்கட்டும். இப்போதே உங்கள் சிஷ்யைக்கு நீங்கள் பரிபூர்ண சலுகை கொடுத்து விட்டீர் போல் இருக்கிறதே. அம்மா, எந்த உயர்ந்த சிஷ்யை எனக்கு கிடைத்திருக்கிறாள் அதன் மதிப்பு எனக்கு தெரியும் அம்மா. அதை ஆனந்தத்தில் நான் எடுத்துக்கொள்கிறேன். அவளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க, யார் எனக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்தாரோ அவருக்கே நான் படிப்பு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் அது எத்தனை பெரிய பாக்கியம், ஆனந்தம். அந்த ஆனந்தம் எல்லோருக்கும் கிடைக்குமா? ஏன், உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா? ஏதோ நான் இவ்வழியில் வர ஏதோ குழந்தையை பார்க்க வேண்டும் என்று. அப்படி என்றால் அந்த ஸ்ரீஓம் ஆதிசக்தியின் எண்ணம் என்ன? நான் தான் அவளுக்கு குருவாக வர வேண்டும் என்று அந்த தயாபரி நினைத்திருக்கிறாளே, எத்தனை பாக்கியம் அம்மா, எத்தனை பாக்கியம் பெற்றிருக்கிறேன் நான். அவள் எங்கிருந்தோ இருந்து என்னை அவள் நினைத்து தனக்கு ஒரு குருவாக ஏற்றுக்கொள்கிறாள் என்றால் நான் பொருட்டே இல்லை. அவள் பார்வையில் நான் வரவேண்டிய அவசியமே இல்லை. அத்தனை தொலைவில் இருக்கும் நான் அவள் பார்வையில் சிக்கப்பட்டு அவளுக்காக ஒரு குருவாக வரப்போகிறேன் என்றால் அம்மா, எனக்கு இதைவிட பெரிய பாக்கியம் வேண்டுமா? எனக்கு இதைவிட வேற ஏதாவது வேண்டுமா? ஒன்றும் இல்லை அம்மா, அவளுக்காகவே வாழ்கிறேன், அவளுக்கு செய்கிறேன், எல்லாம் அவள் செயல் என்று மனம் கலங்கி என்னை பார்த்து அவர் மனதிலேயே சொல்லுகிறார். நானும் என்ன மகரிஷியே, கல் நெஞ்சமும் உருகுதோ, இப்படித்தானே எனக்கும் இருக்கும். அம்மா, நான் உருகும் போது என்னை உபதேசம் நீங்கள் செய்ய வேண்டும், நீங்கள் உருகும் போது நான் உங்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். நம் நிலைமை அப்படி ஆகிவிட்டது, வேறு என்ன? இவள் நம்மை ஆட்டி படைக்கிறாள் என்பது திண்ணம் தெளிவாகிவிட்டது. ஆட்டி படைக்கவில்லை ரிஷியே, நம்முடன் வேடிக்கையாக இருக்கிறாள். எப்படிப்பட்டவள், எங்கே எப்படி வேடிக்கை பார்த்து நம்முடன் இருக்கிறாள்? இது சந்தோஷமானது தானே தாயே? ஒருபுறம் சந்தோஷம், மறுபுறம் இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? நான் இதற்கு தகுதியா, தகுதியாகி உள்ளேன் என்ற பெருமிதம். தாயே, நாம் இவளை நன்கு எடுத்து செல்வோம். அத்திரி மகரிஷியே, அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. அம்மா, அவ்வப்போது இருவரும் மௌனமாகிறீர்கள், பேசுகிறீர்கள், என்ன அப்படி? ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள் இருவரும்? ஒன்றுமில்லை, அது உன்னை பற்றி யோசித்தேன் நான் என்று நான் நழுவிக் கொண்டேன். அவர் உனக்கு என்ன பாடம் சொல்லிக் கொடுக்கலாம் என்று இப்போது யோசிக்கிறேன். இன்னும் ஒரு பௌர்ணமி இருக்கிறது, நீங்கள் தான் ஞானத்தில் உயர்ந்தவர், நான் இவ்வளவுதான். எனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க இப்போ படிக்கப் போகிறீர்களா? ஆகா தாயே, உனக்கு அகங்காரமா என்று கேட்கிறாயா? இல்லை அம்மா, நான் உன்னிடம்தான் கற்றுக்கொள்ளப் போகிறேன். எனக்கு அகங்காரம் இல்லை, நான் என்பதே இல்லை. என்னுள் நீ இருந்து நீயே கற்றுக்கொள்வாய், நீயே எல்லாம் செய்வாய் என்று இவளை பார்த்து புன்னகைத்து, அம்மா நான் புறப்படட்டுமா என்கிறார் அத்திரி மகரிஷி. நானும் எல்லாம் நல்ல விதமாக முடியட்டும் மகரிஷியே. வியாசருக்கு சொல்லிவிடுகிறேன், தாங்கள் குருவாக அவளுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அம்மா, நான் குருவாக அவளுக்கு எல்லாம் சொல்லி தருகிறேன் ஜெகன்மாதா. அடுத்து வியாசரிடமும் அவள் போய் கற்றுக்கொள்ளட்டுமே. ரிஷியே, புரிந்து கொள்ளுங்கள், மணித்தடாகத்திலிருந்து அத்தனை தூரம் இவள் வெளி சென்றால் இந்த தொடர்பு அறுத்துவிடும். மணித்தடாகத்துக்கும் அவளும் அவள் வளர்வுக்கும் உள்ள தொடர்பு சற்று அறுந்துவிடும். அதனால் அவளை அவ்வளவு தூரம் அனுப்ப நான் யோசிக்கிறேன். புரிகிறதா? சிஷ்யர்களே, அன்று ஒரு எல்லையை போட்டு இதை மீறி போகக்கூடாது என்று சொன்னதன் காரணம், மணித்தடாகத்திற்கும், அதாவது உங்கள் பாணியில் சொல்ல வேண்டும் என்றால் எவ்வளவு தூரம் ஒயர் இருக்கிறதோ அவ்வளவுதானே, அதை மீறி போனால் பிளக்கு தனியாகிவிடும் அல்லவா? அதேதான், அதை மீறி இவள் நடந்தால் அதற்கான பலித்தங்கள் வேறாக மாறும். ஏனென்றால் அது மணித்தடாகத்தின் ரீதி. அது அவை நமக்கு உங்களுக்கு தேவையில்லை, அது எங்களுடைய வேலையர். அதனால் நான் சொன்னேன். அப்போது ஆதிவியாசர் அவர் அரசரீதியாக என்னிடம், எனக்கும் அத்ரி மகரிஷிக்கும் கவலை வேண்டாம், அத்ரி மகரிஷி நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், அவ்வப்போது எப்போது நான் இங்கே தாயை தரிசிக்க வருகிறேனோ என்னால் முடிந்ததை அவளுக்கு கற்றுத்தருகிறேன். நீங்களும் குருதான், நானும் அவளுக்கு குருதான் என்று அவர் சொல்கிறார். நாங்கள் சந்தோஷிக்கிறோம். ஏனென்றால் உயர்ந்த குரு அவரும் இருக்கிறார், சப்தரிஷிகளில் ஒருவர் இவரும் இருக்கிறார். நான் யாரை தேர்ந்தெடுப்பது என்பது மிகவும் சிரமமானது. யாருக்கும் எந்த விதத்திலும் யாரும் கீழ்பட்டவர் அல்ல, எல்லாமே சிறந்தவர்கள். இந்த சிறந்ததில் எதை சிறந்ததாக எடுக்க முடியும் என்று நாம் சொல்ல முடியாது. இருவரும் சொல்லிக் கொடுங்கள் என்றால் அது மரியாதை அல்ல, நான் சொல்லக்கூடாது. என்ன செய்வது என்று யோசிக்கிறதற்குள் அங்கே இருவருமே உரையாடி ஒப்பந்தம் ஆகிவிட்டது. அவரும் இருப்பார், இவரும் இருப்பார், நானும் அவளுக்கு சொல்லிக் கொடுக்க இருக்கிறேன் என்று தீர்மானம் ஆகிறது. இவள், அம்மா நான் போய் இடத்தை பார்க்க போகிறேன். என்னம்மா, இப்போது வேண்டாம், பார்க்கலாம், சற்று தினங்கள் கழிந்தது, என் மகளை தேடுகிறேன், காணவில்லை. எல்லா இடமும் பார்க்கிறேன், காணவில்லை. எங்கு போயிருப்பாள், என்ன செய்திருப்பாள், என்ன செய்து கொண்டிருப்பாள் என்று தேடிக்கொண்டே போகிறேன். அழகான ஒரு குகையில் அவள் அமர்ந்திருக்கிறாள், ஜபம் செய்து கொண்டிருக்கிறாள். என்ன இவள் என்ன ஜபம் செய்வாள், என்ன சொல்கிறாள் பார்க்கலாம் என்று மெல்ல என் காதை மட்டும் வைத்து கேட்கலாம் என்று கேட்டேன். ஒலித்தது ஸ்ரீஓம் 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 எனும் மந்திரம். அவள் ஜபிக்கிறாள், நாம் அவளை எழுப்பலாமா எழுப்பக்கூடாதா, என்ன செய்யலாம் என்று நான் யோசித்து திரும்பும் அளவிற்குள், அம்மா இங்கே சும்மா தான் உட்கார்ந்து இருக்கிறேன், வா. ஒரு நிமிடத்தில் ஜபம் இவ்வளவு ஜபம் செய்து கொண்டிருந்தவள் சட்டென்று என்னை பார்த்தவுடன், அம்மா நான் சும்மா தான் உட்கார்ந்து இருக்கிறேன், வாமா என்கிறாள். தான் ஜபம் செய்வது தெரியுமோ தெரியவில்லையோ என்னாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஒன்றை புரிந்து கொண்டேன், அவள் மூச்சு அதாவது அந்த நெருப்பிற்கு வளருவதற்கு காற்றாக இருப்பது இந்த சிவம்தான், இந்த சிவம்தான் அவளை வளர்த்துகிறது என்பதை புரிந்து கொண்டேன். பஞ்சசக்திகள் இல்லை, ஆனால் வாயு அக்னிக்கு வேண்டும் அல்லவா? பூமியில் அக்னி இருந்தால் அதற்கு வாயு வேண்டும் அல்லவா? அந்த வாயுவாக இந்த சிவ மந்திரம் அவளுக்கு இருக்கிறது. இதை இந்த தத்துவத்தை நான் புரிந்து கொண்டேன். அம்மா, இந்த இடம் வகுப்பிற்கு நன்றாக இருக்கும் அல்லவா? நான் வெளியில் உட்கார்வேன், அவர் இங்கே உள்ளே குகையில் உட்கார்வார், அவர் மேலே உட்கார்வார், நான் இப்படி உட்கார்ந்து கொள்வேன், இந்த இடத்தை என்னால் சுத்தம் செய்ய முடியும். அம்மா, பெண்ணே, இந்த இடம் நிறைய பனி பெய்யும், பனிகள் இருக்கும், உன்னால் வெளியில் உட்கார முடியுமா? எனக்குத்தான் பிடிக்குமே, அதை பற்றி கவலை வேண்டாம், நான் பார்த்து கொள்கிறேன். சரி, உனக்கு பிடித்திருக்கா? எனக்கு பிடித்திருக்கு. அம்மா, நம் குருநாதருக்கு இந்த இடம் பிடிக்க வேண்டும் அல்லவா? இப்போது என்ன செய்ய போகிறாய்? நான் வேண்டுமானால் அவரிடம் போய் அவரை கூப்பிட்டு வந்து இந்த இடம் நன்றாக இருக்கிறதா கேட்கட்டுமா? எங்கு போவாய்? தெரியாது. அவர் எங்கே இருக்கிறார்? தெரியாது. பிறகு போகட்டுமா போகட்டுமா என்று கேட்கிறாயே. அம்மா, குருதேவா என்று அழைத்தால் அந்த குரு வரத்தானே போகிறார்? இதற்கு நான் ஏன் தேடி போக வேண்டும்? பெண்ணே, தவறு. எப்போதும் குருவை அழைக்கக்கூடாது. தேவைக்கேற்றால் போல்தான் பெரியவர்களை அழைக்க முடியுமே அன்றி எல்லாவற்றிற்கும் குருவை அழைத்தால் அது தப்பாகும். நீதானே சொன்னாய் எல்லாமே குருவிடம் சொல்லலாம். குரு இருக்கும் பொழுது எல்லாம் அவரிடம் சொல்வதில் தவறில்லை. இப்போது அவர் என்ன பண்ணில் இருக்கிறார் உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாத போது பெரியவர்களை நாம் அழைக்கக்கூடாது. காலமும் நேரம் தாங்கள் ஓய்வாக இருக்கிறீரா, நான் பேச வேண்டும், வருகிறீரா என்று கேட்க வேண்டும். முதலில் அனுமதி பெற வேண்டும். என்னை பார்க்க வருபவர்கள் அப்படி பெறுகிறார்கள், பார்க்கிறாய் அல்லவா? அம்மா, நீ அம்மா, நீ உலகத்திற்கே அம்மா, அவர் எனக்கு மட்டும்தானே குரு. தவறு. அவர் உனக்கல்ல, அவரும் உலகிற்கு குருதான், அவரும் பெரியவர்தான். அதனால் அப்படி சொல்லாதே, யாரையும் அப்படி அழைக்காதே. ஆனால் இவளின் அவசர புத்தி சிவம் ஆதிசக்தி அழைத்தால் நாம் சரீரத்தில் பார்த்து இருக்கிறோம். சிவம்